ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவீய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம், அதாவது முதல் பகுதி, அத்தியாயம் ஒன்று. வியாச உவாச: நம சிவாய சோமாய சகணாய சசூனவே பிரதான புருஷேசாய சர்கஸ்தித்யந்தஹே ஹேதவே சக்திரப்பிரதிமாயஸ்ய ஐஸ்வர்யம் சாபி சர்வகம் ஸ்வாமித்வம் ச விபுத்வம் ச ஸ்வபாவம் சம்ப்ரசக்ஷதே தமஜம் விஸ்வகர்மாணம் சாஸ்வதம் சிவமவ்யயம் மகாதேவம் மகாத்மானம் பிரஜாமி சரணம் சிவம். மூன்று ஸ்லோகங்கள் இது. இதனுடைய பொருள், வியாசர் கூறுகிறார், எந்த சிவபரம்பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்களுக்கு காரணமோ பிரதான புருஷேசாய சர்க்கஸ்தித்யந்தஹேதவே, பிரகிருதியான மாயைக்கும் புருஷனான ஜீவாத்மாவிற்கும் தலைவரோ தன் இரு மக்களுடன் அம்மையான பார்வதியுடனும் சிவகணங்கள் சூழ விளங்குகிறாரோ சோமாய சகணாய சசூனவே, அந்த பரமசிவத்திற்கு பரசிவத்திற்கு வணக்கம். நம சிவாய அந்த பரசிவத்திற்கு வணக்கம். எவருடைய திறனுக்கு ஒப்புமை இல்லையோ சக்திரப்பிரதிமாயஸ்ய, எவரது செல்வ செழிப்பு மூவுலகங்களிலும் பரவியுள்ளதோ, இறையாண்மையும் நீக்கமர நிறைந்துள்ளமையும் எவரது இயல்பான தன்மையோ சுவாமித்வஞ்ச விபுத்வஞ்ச ஸ்வபாவம் சம்ப்ரசக்ஷதே, எவர் அகில உலகங்களையும் படைத்தவரோ, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாய் விளங்குபவரோ, பிறப்பிலியோ அழியாது நிற்கும் பரமோ மகாதேவரோ, அதாவது தேவருக்கும் தேவரோ மங்களமே வடிவெடுத்தவரோ பரம்பொருளோ அந்த சிவபெருமானையே சரணமாக பற்றுகிறேன். தமஜம் விஸ்வகர்மாணம் சாஸ்வதம் சிவமவ்யயம் மகாதேவம் மகாத்மானம் விரஜாமி சரணம் சிவம். முன்பொரு சமயம் பிரகாய பிரயாகை என்னும் தலத்தில் தூய உள்ளம் கொண்ட வாய்மையே தன் வேலையாக கொண்ட ஒளிக்கற்றையோ என்னுமாறு விளங்கும் சான்றோர்களான முனிவர்கள் பெருத்ததான ஒரு வேள்வி செய்ய முனைந்தனர். வேள்வி செய்ய இவர்கள் தேர்ந்தெடுத்த இடமான பிரயாகைத்தலம் தர்மமே குடியிருக்கும் இடம், பெரும் புண்ணியத்தலம், கங்கையும் யமுனையும் கலக்கும் இடம், பிரம்மலோகத்தை அடைவதற்கான வழியும் அதுவே. எதையும் எளிதில் செய்து முடிக்கும் திறன் கொண்ட மகான்களான முனிவர்கள் வேள்வி செய்ய தொடங்குவது பற்றிய செய்தி கேட்ட சூத புராணிகர் அங்கு வந்து சேர்ந்தார். சூதரது பெருமை தெரியுமா? முக்காலமும் உணர்ந்தவர், உன்னதமான நீதி நெறிமுறைகளை அறிந்தவர், மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்னும் அவாவை தூண்டுகிற மாதிரி புராணக் கதைகளை வர்ணிப்பதில் நிகரற்றவர். தேவகுருவான வியாழ பகவானைப் போல கேட்போரை ஈர்க்குமாறு இன்பமாக பேசுபவர். சூதர் வந்ததைக் கண்ட முனிவர்களது மனமும் இதயமும் மலர்ந்தது. வந்தவரை முகம் மலர்ந்து வரவேற்று உபசரித்து அவருக்கென ஒதுக்கப்பட்ட உயர்ந்ததோர் இருக்கையில் அமர்த்தினர். அப்பொழுது மகிழ்ந்த சூதரை நோக்கி இனிய சொற்களால் மேலும் மகிழச் செய்த முனிவர்கள் கேட்கலாயினர். முனிவர்கள் கேட்கிறார்கள்: சிவபக்தி செல்வரே, அறிஞரே, பெருமனம் கொண்ட ரோமஹர்ஷனர் திருக்குமாரரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். நாங்கள் முன் செய்த தவத்தால் தான் தாங்கள் இங்கு வந்து அருளியது. தாங்கள் அறியாதது மூவுலகிலும் இல்லை. தாங்கள் எங்களுக்கு தரிசனம் தந்து அருளுவதற்கென்றே பெருமனம் கொண்டு இங்கு எழுந்தருளியிருக்கிறீர்கள். ஆகவே தாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரு நலனை செய்யாது இங்கிருந்து செல்லக்கூடாது. தாங்கள் எங்களுக்கு அருமையானதொரு புராணத்தை கூற வேண்டும். அது கேட்க கேட்க இனிதாகவும் உயர்ந்ததாகவும் ஞானப்பசியை போக்குவதாகவும் வேதாந்தமான வேதக்கருத்துக்களை உட்கருத்தாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும். வேதங்களை நன்கறிந்த முனிவர்கள் இவ்வாறு கேட்கவே சூத புராணிகர் இனிமை அறநெறிவழி மற்றும் அழகு மிளிரும் சொற்களால் பதில் உரைக்கலானார். சூதர் கூறுகிறார்: மகிழ்ச்சிகளே, நீங்கள் அனைவரும் என்னை இவ்வளவு கௌரவித்துள்ளீர்களே. அப்படி இருக்க நீங்கள் கேட்க சான்றோர்கள் கொண்டாடும் புராணங்களை பற்றி நான் எவ்வாறு கூறாமல் இருக்க முடியும்? சிவபரம்பொருள் பார்வதி பிராட்டி கணபதி முருகன் நந்தியம்பெருமான் சத்தியவதியின் திருக்குமாரரான ஸ்ரீ வேதவியாச பகவான் ஆகியவர்களை வணங்கி பின் வேதங்கட்கு ஒப்பான புராணக் கதைகளை கூறுவேனா? இப்புராணம் சிவ பரம்பொருளது மெய்யறிவின் பெருங்கடல். இவ்வுலக போகங்களையும் பின் முக்தியையும் தரவல்லது. வித்தைகள் அனைத்தின் தோற்றம், புராணங்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தோற்றம் ஆகியவற்றை இப்பொழுது கூறுகிறேன். இது முன்பு ஸ்வேதகல்பத்தில் வாயு பகவானால் கூறப்பட்டது. வித்தைகள் மொத்தம் 14. அவைகளில் வேதங்கள் 4, வேதங்களின் அங்கங்கள் 6, மீமாம்சா சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், புராணங்கள், தர்மசாஸ்திரம் என்பன 4. இவற்றோடு ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் என்கிற 4 சேர்க்க வித்தியைகள் 18. இந்த வித்தியைகள் கூறும் வழிகள் ஒன்றுக்கொன்று மாறுபடும். இவ்வித்தைகளை முதலில் தோற்றுவித்தவர் அனைத்தும் அறிந்த கவியான சிவபெருமானே ஆகும் என்பது ஸ்ருதிகளின் கூற்று. அனைத்து உலகங்களுக்கும் பரம்பொருளான அச்சிவபெருமான் உலகை படைக்க வேண்டுமென விரும்பிய போது முதன் முதலில் பிரம்மதேவரை படைத்தார். உலகங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமான முதல் பிள்ளையான பிரம்மதேவர் உலகை படைக்க வேண்டிய அருள் ஞானத்தை பெறுவதற்காக சிவனார் இந்த 18 வித்தியைகளையும் அவருக்கு அளித்தார். அதன் பின் படைக்கப்பட்ட உலகை காத்தருள வேண்டி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நியமித்து அவருக்கு காத்தருளும் திறனையும் அளித்தார். இவரே பிரம்மதேவரையும் காத்தருள்பவர். அனைத்து வித்தைகளையும் கற்றறிந்த பிரம்மதேவர் உலகை படைக்க தொடங்கும் போது அவர் அனைத்து சாஸ்திரங்களிலும் முதலில் புராணங்களையே நினைத்துக் கொண்டார். அவற்றையே முதலில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். புராணங்கள் தோன்றியதும் அவரது 4 முகங்களில் நின்றும் 4 வேதங்கள் தோன்றின. அதன்பின் அவர் திருமுகங்களில் இருந்து அனைத்து சாஸ்திரங்களும் தோன்றின. உலக மக்கள் எப்பொழுது அந்த சாஸ்திரங்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ள திறன் பெறவில்லையோ அப்பொழுது அந்த வித்தைகளை தனித்தனி ஆக்குவதற்காக சிவனாரின் பிரேரணைப்படி உலகை காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் அரணிக்கட்டையில் தீவெளியாவது போல துவாபர யுகத்தின் முடிவில் சத்தியவதியின் மகனாக திருவவதாரம் செய்தார். அப்பொழுது அவரது திருப்பெயர் ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயனர் என்பதாகும். அனந்தாவை வேதாகா என்கிற உபநிடதப்படி பெரும் கடலென பறந்து விரிந்துள்ள வேதத்தை சுருக்கி 4 பாகங்களாக செய்தவர் இவர். வேதங்களை 4 பகுத்ததால், அதாவது வியாசம் என்பது பிரித்து விஸ்தரித்தல், இவர் வேதங்களை 4 பகுத்ததால் இவரை வேதவியாசர் என புகழ்ந்தனர். அளவு கடந்து இன்றும் தேவர் உலகில் 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்டதாக விளங்கி வரும் புராணங்களை 400,000 ஸ்லோகங்களாக சுருக்கி கூறினார். 4 வேதங்கள், அதன் அங்கங்கள் 6 மற்றும் 6 உபநிடதங்கள், 4 வேதங்கள் அதன் அங்கங்கள் 6 மற்றும் உபநிடதங்கள் ஆகிய அனைத்தையும் ஒருவன் நன்கு அறிந்திருந்தாலும் அவன் புராணங்களை அறியவில்லை எனில் உயர்ந்த வித்வானாக ஆக முடியாது. இதிகாசம் மற்றும் புராணங்களை கொண்டுதான் வேதத்தின் பொருளை விளக்க முடியும். இதன் கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் ஒருவன் வேதத்திற்கு பொருள் கூற முற்பட்டால் வேதமாதா அந்தோ இவன் என்னை அடிக்கிறானே என்று பயந்து வருந்துகிறாளாம். புராணம் எனில் அதற்கு 5 இலக்கணங்கள் இருக்க வேண்டும். அவை சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரங்கள் மற்றும் வம்சங்களின் சரித்திரம் என்பன. சில புராணங்கள் சிறியன, அதாவது குறைவான ஸ்லோகங்கள் கொண்டவை. சில புராணங்கள் பெரியன, அதாவது அதிக ஸ்லோகங்கள் கொண்டவை. இவ்வாறு மொத்தம் புராணங்கள் 18. அவையாவன பிரம்மபுராணம், பத்மபுராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், பவிஷ்ய புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வாராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், 18வதாக பிரம்மாண்ட புராணம். இதுவே புண்ணியமான புராணங்களின் வரிசையாகும். இதில் சிவபுராணம் 4வதாகும். அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் பெருமை கொண்ட இச்சிவபுராணம் ஸ்ரீ சிவபரம்பொருளை பற்றி விளக்குவதாகும். இது 100,000 ஸ்லோகங்கள் கொண்டது. 12 சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டது. தர்மத்தையே முக்கிய கருத்தாக கொண்டது. முக்தி வேண்டுபவர்கள் இச்சிவபுராணத்தை கட்டாயம் படிக்க வேண்டும். தேவர்களும் இதை ஏற்றுத்தான் முக்தி பெற வேண்டும். இதில் உள்ள சம்ஹிதைகள் 1 வித்யேஸ்வர சம்ஹிதை, 2 ருத்ர சம்ஹிதை, 3 விநாயக சம்ஹிதை, 4 உமா சம்ஹிதை, 5 மாத்ரு சம்ஹிதை, 6 ஏகாதச சம்ஹிதை, 7 கைலாச சம்ஹிதை, 8 சதருத்ர சம்ஹிதை, 9 கோடிருத்ர சம்ஹிதை, 10வது சஹஸ்ரகோடி ருத்ர சம்ஹிதை, 11 வாயவிய சம்ஹிதை, 12 தர்ம சம்ஹிதை என 12 சம்ஹிதைகள். இவற்றில் வித்யேஸ்வர சம்ஹிதையில் 10,000 ஸ்லோகங்கள். ருத்ர, விநாயக, உமா, மாத்ரி இவை ஒவ்வொன்றும் 8,000 ஸ்லோகங்கள் கொண்டவை. ஏகாதச சம்ஹிதை 13,000 ஸ்லோகங்கள் உடையது. கைலாச சம்ஹிதை 6,000 ஸ்லோகங்கள் கொண்டது. சதருத்ர சம்ஹிதையில் 3,000 ஸ்லோகங்கள். கோடிருத்ர சம்ஹிதை 9,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இது 4 புருஷார்த்தங்களை பற்றியும் கூறுகிறது. சஹஸ்ரகோடி சம்ஹிதையில் 11,000 ஸ்லோகங்கள் உள்ளன. வாயவிய சம்ஹிதை 4,000 ஸ்லோகங்கள் கொண்டது. தர்ம சம்ஹிதையில் 12,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இவ்வாறு மொத்தம் 100,000 ஸ்லோகங்களை உடையது. 100,000 ஸ்லோகங்கள் கொண்டதான இப்புராணத்தை ஸ்ரீ வேதவியாசர் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட 7 சம்ஹிதைகளாக சுருக்கினார். அவை: 1. வித்யேஸ்வர சம்ஹிதை 2,000 ஸ்லோகங்கள், ருத்ர சம்ஹிதை 10,500 ஸ்லோகங்கள், சதருத்ர சம்ஹிதை 2,180 ஸ்லோகங்கள், கோட்டிருத்ர சம்ஹிதை 2,240 ஸ்லோகங்கள், உமா சம்ஹிதை 1,840 ஸ்லோகங்கள், கைலாச சம்ஹிதை 1,240 ஸ்லோகங்கள், வாயவிய சம்ஹிதை 4,000 ஸ்லோகங்கள். ஆக மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள். பரம பாவனமான இச்சிவபுராணத்தை தாங்கள் இதுவரை கேட்டறிந்தீர்கள். இன்னும் 4,000 ஸ்லோகங்கள் கொண்ட வாயவிய சம்ஹிதை தான் பாக்கி உள்ளது. அது இரு பாகங்கள் கொண்டது. வேதம் அறியாதவர்களுக்கு இந்த உயர்ந்த நூலை கூறக்கூடாது. புராணங்களை கேட்பதில் ஊக்கமில்லாதவர்களுக்கும் அதன் பொருளை அறிய திறன் அற்றவர்களுக்கும் இதை கூறாதீர். சிவன் அடியார்களுக்கும் சிவனறிகளை ஏற்பவர்க்கும் குற்றம் காணாதவர்களுக்கும் மட்டும் அவர்களையும் நன்கு பரீட்சை செய்து அவர்கள் அறநெறி நிற்பவர்கள் என அறிந்த பின்புதான் இதை உபதேசிக்க வேண்டும். எந்த பகவான் ஸ்ரீ வேதவியாச முனிவரது இன்னருளால் எனக்கு புராணங்களை பற்றிய தள் அறிவு வாய்த்ததோ அந்த மகாமுனிவரான வேதவியாசருக்கு பல கோடி வணக்கங்கள். அத்தியாயம் 2. சூத்தர் கூறுகிறார், முதலில் அநேக கற்பயுகங்கள் திரும்ப திரும்ப வந்து கழிந்தபின் பல காலங்களும் கடந்தன. இப்பொழுது நடக்கும் ஸ்வேதவராக கல்பம் தொடங்கி உலகின் படர்ப்பும் தொடங்கியதோ அப்பொழுது தினசரி வாழ்க்கைக்கான விவசாயம், பசுக்களை காத்தல், வியாபாரம் என பல தொழில்களும் தொடங்கின. மக்கள் விழித்துக் கொண்டனர், அறிவுஜீவிகள் ஆகினர். அப்பொழுது 6 குலங்களில் பிறந்த மகர்ஷிகளுக்குள் வாத விவாதம் தோன்றியது. விவாதம் என்ன தெரியுமா? இது பிரம்மமா இல்லையா என்பதே. பரம்பொருளை பற்றியதான உண்மை தத்துவத்தை நிரூபிப்பது மிகவும் கடினமானதால் அப்பொழுது அவர்கள் எந்த ஒரு முடிவிற்கும் வர முடியவில்லை. அதனால் அவர்கள் உலகங்களை படைத்தருளும் அழிவற்றவரான பிரம்மதேவரிடம் சென்றனர். அங்கு அசுரர்களும் அமரர்களும் அவரை துதித்து வாழ்த்து நின்றிருந்தனர். தேவர்களும் தானவர்களும் நிறைந்து விளங்கும் அழகிய மேருபர்வதத்தின் கொடுமுடியில் பிரம்மவனம் என்றொரு வனம் உள்ளது. அங்கு சித்தர்களும் சாரணர்களும் ஒருவருக்கொருவர் அளவிடாவிக் கொண்டிருப்பர். யக்ஷர்கள் கந்தர்வர்கள் தானம் செய்து கொண்டிருப்பர். பறவை இனங்கள் இன்னொழி எழுப்பி நிற்கும். தாழ்வரைகளில் முத்துக்களும் பவளங்களும் இறைந்து கிடக்கும். குடி வீடுகளும் சிறிய பெரிய குகைகளும் பல பல நீர்வீழ்ச்சிகளும் அழகுர மிளிர்ந்து விளங்கும். விலங்குகள் அங்குமிங்கும் உலாவரும். 100 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்டது அவ்வனம். ஒரு யோஜனை அதன் 100 யோஜனை என்பது 1,000 மைல்கள். 10 யோஜனை என்பது 100 மைல்கள். பருக இனிமையான தெளிர்ந்த நீர்நிலை ஒன்று அங்கு உள்ளது. அங்கு வாசனை நிரம்பிய மலர்கள் பூத்து குலுங்கும். அதில் கதவண்டுகள் தேனினை பருகி ரீங்காரமிட்டு சுற்றி சுற்றி வரும். இவ்வாறு அழகுர மிளிரும் அந்த பிரம்மவனத்தில் காலையில் உதிக்கும் பகலவனைப் போல ஒளி வீசும் ஒரு பரந்த அழகிய நகரம் உள்ளது. அங்கு வெல்ல முடியாத திறன் படைத்த அசுரர்கள், தானவர்கள், அரக்கர்கள் வசிக்கின்றனர். அந்நகரம் உருக்கி வார்த்த தங்கத்தால் ஆனது போல் விளங்கும். அதில் 4 வர மதிர்ச்சுவர்களும் கோட்டை கதவும் மிகவும் உயர்ந்தன. சிறிய பெரிய கோபுரங்கள், மொட்டை மாடிகள், குடியிருப்புகள், 100,000 தெருக்கள் அந்நகரை அழகு செய்கின்றன. மணிகளால் அழகுர விளங்கும் அந்நகரம் விண்ணை முத்தமிடுவது போல் உயர்ந்து நிற்பது. கோடி கோடி மாளிகைகள் கொண்டது. இவ்வழகிய நகரத்தில் தான் பிரம்மதேவர் தன் பரிவாரங்களுடன் வசித்து வருகிறார். அங்கு வந்த முனிவர்கள் பொன் மேனியரான பிரம்மதேவரை கண்டு வணங்கினர். திருமேனியில் திருஆபரணங்கள், அவரது திருமுகம் அமைதி தழுவுவதாக விளங்குகிறது. செந்தாமரை கண்கள், ஒளிரும் திருமேனி முழுவதும் நறுமண சந்தனப்பூச்சு, அறையில் விண்பட்டு, கழுத்தில் மணிமாலைகளும் மலர் மாலைகளும், தேவர்கோணம் அசுரர்கோணம் யோகிகளும் வணங்கும் திருவடி, பகலவனான சூரியன் உஷாதேவியால் உபசரிக்கப்படுவது போல் அனைத்து இலக்கணங்களும் ஒரு சேரமைந்த வாணியான சரஸ்வதி தேவி கைகளில் வெண்சாமரம் ஏந்தி அவருக்கு பணிவிடை செய்து வருகிறாள். இவ்வாறு விளங்கும் பிரம்மதேவரை கண்ட முனிவர்களது திருமுகங்களும் கண்களும் செந்தாமரை என மலர்ந்தன. அவர்கள் தம் இரு கைகளையும் தலைமையில் தூக்கி நிறுத்தி துதிக்கலாயினர். முனிவர்கள் துதிக்கிறார்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழில்களை இனிது நடத்தும் மூர்த்திகளின் திருமேனியை தருத்த ஆதிமூர்த்தியான பரமாத்மா பிரம்மதேவருக்கு வணக்கம். பிரகிருதியான மாயையை தன் மேனியாக கொண்டவரும், பிரகிருதியில் அசைவை தோற்றுவிப்பவரும், பிரகிருதியான திருமேனியில் 23 விகாரங்களை அதாவது மாறுபாடுகளை வேற்றுமனை கொண்டிருப்பினும் தான் எந்த ஒரு மாறுதலும் இன்றி ஒன்றாகவே விளங்குபவருமான அந்த பிரம்மதேவருக்கு வணக்கம். எந்த பிரம்மதேவரது திருமேனியே பிரம்மாண்டமோ, எவர் அந்த பிரம்மாண்டத்தின் வயிற்றிலேயே குடியிருப்பவரோ, அங்கிருந்தவாறே செயலையும் அதற்கான காரணத்தையும் அழகுறச் சிந்திக்கச் செய்பவரோ, அழகுறச் சித்திக்கச் செய்பவரோ அந்த பிரம்மதேவருக்கு வணக்கம். எவர் அகில உலக திருமேனியரோ, எவர் அகில உலகங்களையும் படைத்தவரோ, எவர் அனைத்து ஜீவராசிகளின் உடல்களிலும் பிராணன் உட்புகுவதும் வெளியேறுவதுமான செயலுக்கு காரணமானவரோ அந்த பிரம்மதேவருக்கு வணக்கம். பிதாமகரே, எங்கள் தலைவரே, தங்களிடமிருந்துதானே அகில உலகங்களின் படைப்பும் காத்தலும் அழித்தலும் நடக்கின்றன. இருந்தும் மாயையால் சூழப்பட்ட நாங்கள் தங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. சூதர் கூறுகிறார், முனிவர்கள் இவ்வாறு போற்றி துதிப்பது கேட்ட பிரம்மதேவர் அவர்கள் அனைவரும் மகிழுமாறு கம்பீரமாக பேசலானார். பிரம்மதேவர் கூறுகிறார், சத்துவகுணமே நிறைந்துள்ள உத்தமமான முனிவர்களே, தேஜஸ் நிறைந்தவர்கள் நீங்கள் அனைவரும் ஒருங்கு கூடி இங்கு வந்து உள்ளதன் காரணம் என்ன? பிரம்மதேவர் இவ்வாறு கேட்கவே, பிரம்மத்தின் உண்மை தத்துவத்தை நன்கறிந்த முனிவர்கள் அனைவரும் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் வணங்கிய சென்னியராக கூறலானார்கள். முனிவர்கள் கூறுகுதல், இறைவா, ஞானமாகிற அடர்ந்த இருள் எங்களை கவித்துக் கொண்டு வாட்டுகிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பேசியும் முழுமுதற் கடவுளை பற்றிய முடிவை அறிய முடியவில்லை, காணவும் இயலவில்லையே. தாங்களோ அனைத்து உலகங்களையும் காத்து அருள்பவர், அனைத்து காரணங்கட்கும் தாங்களன்றோ காரணம். இறைவா, தாங்கள் அறியாததென்று ஒன்றுமே இல்லை. பிரம்மதேவே, அனைத்து ஜீவராஜிகளுக்கும் முன்னை பரம்பொருட்கும் முன்னை பரம்பொருள் யார்? இவர் அனைவரின் உள்ளத்தின் அனைவர் உள்ளத்திலும் மறைந்து கடந்து உள்ளிருப்பவர். இவர் தூயதிலும் தூயவர். இவர் அனைத்து வகையிலும் தன்னிறைவு பெற்ற பரிபூர்ணர். இவர் அழிவற்றவர். இவர் அனைத்திற்கும் ஒரே தலைவர். இவர் தனது அற்புதமான திருவிளையாடல்களால் முதன் முதலாக இவ்வுலகை படைத்தது. தாங்கள்தான் அனைத்தும் அறிந்தவர். எங்களுடைய இச்சந்தேகம் சித்தீர்வதற்காக தாங்கள்தான் இறைவனை பற்றிய முழு தத்துவங்களையும் விளக்கி அருள வேண்டும். முனிவர்கள் இவ்வாறு கேட்கவே பிரம்மதேவரது திருக்கண்கள் வியப்பில் மலர்ந்தன. தேவர்களும் தானவர்களும் முனிவர்களும் நிறைந்த அவ்விடத்தில் வெகுநேரம் தியான யோகத்தில் ஆழ்ந்திருந்தவன் ஸ்ரீருத்ரர் என்று உச்சரித்தவாறே ஆனந்தக் கடலில் மூழ்கினார். உடல் புல்லரித்தது. இரு கைகளையும் தலைமையில் தூக்கி கூப்பிய வண்ணம் குரலானார். ஏழாவதான வைவீய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம், அத்தியாயம் 3. பிரம்மதேவர் கூறுகிறார், உபநிடத வாக்கியங்களைக் கொண்டே சிவபிரானது பெருமைகளை இங்கு விளக்குகிறார். முனிவர்களே, எந்த இறைவனை சென்றடைய நினைத்த சொற்கள் மனதாலும் எட்ட முடியவில்லையோ என திரும்பி வந்தனவோ, எந்த இறைவனை சென்றடைய நினைத்த சொற்கள் மனதாலும் எட்ட முடியவில்லையே என திரும்பி வந்தனவோ, எந்த இறைவனது ஆனந்தமே வடிவான சொரூபத்தை அனுபவித்தவன் எங்கும் எதிலும் பயத்தை அடைய மாட்டானோ, எவரிடமிருந்து ஐம்பெரும் பூதங்கள் மனம் முதலிய புலன்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இந்திரன் முதலியவர்கள் மற்றும் இவ்வுலகம் முதன் முதலில் தோன்றினவோ, காரணங்களை முதலில் தோற்றுவித்தவரும் பரம காரணங்களையே சிந்திப்பவரும் எவரின்றி மற்றவர்களால் எவ்வாறாலும் உலகின் படைப்பு நிகழ முடியாதோ, அனைத்து செல்வங்களாலும் நிறைந்துள்ளதால் எவர் சர்வேஸ்வரன் என்கிற திருநாமத்தை கொண்டு விளங்குகிறாரோ, முக்தியை விரும்பும் சான்றோர்கள் எந்த சம்புவான இறைவனுக்கு தங்கள் இதயாகாசத்தில் எப்பொழுதும் சம்புவான இறைவனை தங்கள் இதயாகாசத்தில் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கின்றனோ, எவர் அனைத்திற்கும் முதலாக என்னையே தனது புத்திரன் என படைத்தாரோ, எவர் எனக்கு வேதங்கள் அனைத்தையும் போதித்தாரோ, எவரது திருவருளால் நான் படைக்கும் கடவுளாக பிரஜாபதியாக ஆனேனோ, எந்த இறைவன் ஒளிரும் விண்ணில் தான் ஒருவராக பெரிய மரம் போல் அசைவற்று நிற்கிறாரோ, எந்த பரமனான பரமாத்மாவால் இவ்வுலகம் முழுவதும் பரிபூர்ணமாக நிறைந்து விளங்குகிறதோ, எவர் அசைவற்ற ஜீவராசிகளின் மத்தியில் இருந்து கொண்டு அவற்றை இயங்கும்படி செய்கிறாரோ, அந்த மகேஸ்வரன் ஒருவரே ஒரே ஒரு விதையை பலவாறான ரூபங்கள் கொண்டதாக பரிணமிக்க வைக்கிறார். யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சகா ஆனந்தம் யஸ்ய வை வித்வான் நபி பேதி குதச்சன யத்மா யஸ்மாத் சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திர பூர்வகம் சக பூதேந்திரியை சர்வை பிரதமம் சம்பிரசூயதே காரணானாஞ்ச யோ தாதா தியாதா பரமகாரணம் ந சம்பிரசூயதேன் யஸ்மான் குதச்சன கதாச்சன. இது முதலிலே சொல்லியிருக்கக்கூடியதனுடைய அந்த நாம் சொல்லியிருக்கக்கூடிய பொருளினுடைய ஸ்லோகங்கள். மீண்டும் சொல்லுகிறார், அனைத்து ஜீவராசிகளையும் இவ்வாறுதான் இயங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை உண்டாக்கி அவற்றை தன் இறையாண்மையின் கீழ் ஆட்டி வைப்பவர் எவரோ அவரேதான் காணப்பெறும் அனைத்து உருவகங்களிலும் தான் ஒருவரே, அதாவது ஸ்ரீ ருத்ரரே உட்புகுந்து கடந்து நிற்கிறார். அவரைத் தவிர வேறு எவரும் மனிதர்கள் இதயத்தில் நன்கு உட்புகுந்து விளங்குவதில்லை. அனைத்தையும் காணும் இவரை எவரும் கண்டதில்லை, அதாவது கட்புலனுக்கு எட்டாதவர். அனைத்து உலகங்களுக்கும் இவரே அச்சாணி. காலத்திற்கு கட்டுப்படாத காரணங்களையும் தன் ஆளுமைக்கு கீழ் வைத்திருப்பவர் பெருந்திரளோனான ஸ்ரீ ருத்ரர் ஒருவரே. அவருக்கு இரவு பகல் என்பதில்லை, அவருக்கு ஈடானவர் என ஒருவரும் இலர். அவ்வாறிருக்க அவரை தாண்டி மேலானவர் என எவர் இருக்க முடியும்? ஞான சக்தி, திரள் சக்தி, செயலாற்றும் சக்தியான பராசக்தி என்பன இவரது இயல்பே. இவரிடம் அவை இயல்பாகவே அமைந்தன. ந யஸ்ய திவசோ ராத்திரிர் ந சமானோ ந சாதிகா ஸ்வாபாவகி பராசக்திர் நித்யா ஞான கிரியே அபி. அழியும் தன்மை கொண்ட பிரகிருத்தியான அத்யத்தத்தின் மீதும் அழிவற்ற அமுதமயமான அக்ஷரமான ஜீவாத்மா மீதும் இவரே அக்ஷி புரிபவர். இவ்வாறான இறைவனையே என்றும் எப்பொழுதும் தியானம் செய்வதனாலும் மனதை அவர் மீதே ஒன்றுபடுத்துவதனாலும் அவரது தத்துவங்களையே மனதில் இருத்தி பாவனை செய்து அதிலேயே ஒன்று இருப்பதனாலும் ஜீவாத்மா முடிவில் அவரையே அடையலாம். அப்பொழுது மாயை முழுவதுமாக தானாகவே இவனை விட்டு விலகும். வேதங்கள் என்ன கூறுகின்றன தெரியுமா? அவருக்கு எதிரில் மின்னல் ஒளி மழுங்கும். சூரியனோ சந்திரனோ கூட தங்கள் ஒளியை பரப்ப இயலாது. அவரது ஒளியினாலன்றோ இவ்வுலகங்கள் அனைத்தும் ஒளிர்கிறது. யஸ்மின் பாசதே வித்யுன்ன சூர்யோ நச சந்திரமாக யஸ்ய பாசா விபாதீதமித்யேஷா சாஸ்வதி ஸ்ருதிஹி. ஒருவரான மகாதேவரே, ஒரே தெய்வமான மகேசனே அறியப்பட வேண்டியவர். அவரது பதத்தை காட்டிலும் மேலும் உயர்ந்ததான பதம், அதாவது அடைய வேண்டியத பத இடம் இல்லவே இல்லை. ஒருவரான மகாதேவரே, ஒரே தெய்வமான மகேசனே அறியப்பட வேண்டியவர். அவரது பதத்தை காட்டிலும் மேலும் உயர்ந்ததான பதம், அதாவது மேலும் அடைய வேண்டிய இடம் இல்லவே இல்லை. இவரே அனைத்திற்கும் முதலானவர். ஆனால் இவருக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் ஓர் அநாதி. இயல்பாகவே குற்றம் களைந்தவர், கட்டற்ற தடையற்ற சுதந்திரர். இவரே அனைத்துக்கும் முதலானவர். ஆனால் இவருக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் ஓர் அநாதி. இயல்பாகவே குற்றம் களைந்தவர், கட்டற்ற தடையற்ற சுதந்திரர். முழுமையானவர், பரிபூர்ணர். தன் இச்சைப்படியே திருவிளையாடல்கள் புரிபவர். அனைத்து ஜீவராசிகளாகவும் விளங்குபவர். அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் இவரது திருமேனியே. ஒருவரால் உண்டாக்கப்படாத தெய்வ திருமேனியர். அனைத்து செல்வங்களும் நிறைந்த சீமான். சிவனாரான இவரே லட்சியம் லட்சணம் இரண்டும் அற்றவர், தலைகள் அற்றவர். ஆகவே பிறர் தலைகளை களைபவர், காலத்தின் எல்லையை கடந்தவர். ஆகவே காலத்தை அதன் செயலில் ஊக்குவிப்பவர். காலம் இவருக்கு அடக்கம். அப்ராக்ருத பபு ஸ்ரீமான் லட்சிய லட்சண வர்ஜிதா அயம் முக்தோ மோஜகால காலச்சோதகா. சிவனாரான இவரே லட்சியம் லட்சணம் இரண்டும் அற்றவர், தலைகளற்றவர். ஆகவே பிறர் தலைகளை களைபவர், காலத்தின் எல்லையை கடைந்தவர். காலத்தின் எல்லையை கடந்தவர். ஆகவே காலத்தை அதன் செயலில் ஊக்குவிப்பவர், காலம் இவருக்கு அடக்கம். அனைத்திற்கும் மேலான கொடுமுடியில் வசிப்பவர், அதாவது பிரம்மரந்தத்தில் குடியிருப்பவர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இவரே ஆதார பீடம். அனைத்தும் அறிந்தவர். ஆறு வகையான வழிகளோடு, அதாவது அத்வாக்களோடு கூடிய இவ்வகில உலகத்தையும் காத்துருள்பவர். ஒன்றுக்கொன்று உயர்ந்ததான ஐம்பெரும் பூதங்களை காட்டிலும் இவரே மிக மிக உயர்ந்தவர். இவரை காட்டிலும் பெரிதென்று ஒன்றும் இல்லை. எல்லையற்ற ஆனந்தம் என்கின்ற மகரந்தத்தை அனவரதமும் அனுபவிக்கும் வண்டி இவர்தான். எங்கும் பரவியுள்ள பிரம்மாண்டங்களை எல்லாம் ஒன்றாக பிசைந்து ஒரு மண் உருண்டையை போல செய்து விளையாடும் ஒரு பெருங்கலைஞர் இவர். பெருந்தன்மை வீரம் கம்பீரம், அதாவது மிடுக்கு மற்றும் இனிமை ஆகிய அனைத்திற்கும் ஒரே பெருங்கடல் இவர். இவருக்கு இணையானவரே இல்லை என்னும் போது இவரினும் மிக்கார் உண்டு என்பது இவ்வாறு பொருந்தும். ஓமை என்று கூற இயலாதவர். அனைத்திற்கும் ஒரே பெருங்கடல் இவர். இவருக்கு இணையானவரே இல்லை என்னும் போது இவரினும் மிக்கார் உண்டு என்பது எவ்வாறு பொருந்தும்? ஓமை என்று கூற இயலாதவர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இவரே ஒப்பற்ற தலைவர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இவரே ஒப்பற்ற தலைவர். உலக படைப்பின் தொடக்கத்தில் தனது செயலாகிற கைவண்ணத்தினாலேயே இவ்வுலகை ஆக்கி அளித்தார். முடிவில் இவரிடம்தான் ஒடுங்குவது இப்பிரபஞ்சம். இவரது வசமே அனைத்தும். அனைத்தையும் அதன் அதன் செயலில் ஊக்குவிப்பவரும் இவரே. காதலாகி கசிந்து உருகுவது அல்லால் வேறு எந்த ஒரு வழியிலும் இவரது தரிசனத்தை பெற இயலாது. காதலாகி கசிந்து உருகுவது அல்லால் வேறு எந்த ஒரு வழியிலும் இவரது தரிசனத்தை பெற இயலாது. விரதம் தான தர்மங்கள் தபம் நியமம் என்கிற ஒழுக்கம் ஆகிய இச்சாதனங்களை பெரியோர்கள் தொன்று தொற்று கூறி வந்தது எதற்கெனில் உள்ளம் தூய்மை பெறவும் பக்தி தோன்றவும் தான். பிரம்மதேவனான நான், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீருத்ரன் மற்றும் உள்ள தேவர்கள் அசுரர்கள் ஆகிய அனைவரும் பெரும் தவத்தின் வாயிலாகவாவது அவரது திருவருள் பெற இயலுமா என்று எங்குகிறோம். அவ்வாறிருக்க அறம் பிறழ்ந்தவர்கள், அறிவிலி தீயவன் மற்றும் வெறுக்கத்தக்க ஒழுக்கமுடையோர் ஆகியவர்கள் இவரை தரிசித்தல் இயலுமா? அடியார்கள் உள்ளே தியானித்த வண்ணமும் வெளியே நறுமலர்கள் கொண்டு பூஜிக்கவும் செய்கிறார்கள். இப்பொழுது அனைத்து தேவர்களும் காண்பது இவரது ஸ்தூல ரூபமே, அதாவது காட்சிக்கெளிதான சகுண திருமேனியே. இவரது சூக்ம திருமேனி யோகிகள் மட்டுமே காணப்பெறுவது. இவை இரண்டிற்கும் மேலானதான நித்திய நிரபத்திய ஞானந்தமயமான ஞானானந்தமயமான என்றற்றும் அழிவற்ற திருமேனி கொண்ட இவரையே என்றென்றும் மனதில் இருத்தி வழிபடும் அடியவர்களுக்கு மட்டுமே தெரிவதாகும். இவை சூக்ஷ்ம ஸ்தூல ரூபத்திற்கு மேலானதான நித்திய நிரவத்திய ஞானானந்தமயமான என்றென்றும் அழிவற்ற திருமேனி கொண்ட இவரையே என்றென்றும் மனதில் இருத்தி வழிபடும் அடியவர்களுக்கு மட்டுமே அது தெரிவதாகும். பக்தி வழியான விரதத்தை ஏற்று வழிபடும் அடியவர்களுக்கே அது கண்கூடு. பல சொல்லிக்காம வருவதேன், மறைத்தற்கும் மறைத்தலாக உள்ள உயர்ந்த சாதனமான பக்தி ஒன்றே. பக்தி உள்ளவன் சம்சார பெருங்கடலிலிருந்து விடுதலை பெறுபவன். இப்பக்தியோ சிவனது பெருங்கருணையால் தோன்றுவது. பக்தி உள்ளவன் இச்சம்சார பெருங்கடலில் இருந்து விடுதலை பெறுபவன். இப்பக்தியோ சிவனது பெருங்கருணையால் தோன்றுவது. சிவபரம்பொருளோ பக்தி வலையில் படுபவர். சிவபரம்பொருளோ பக்தி வலையில் படுபவர். இது ஒன்றே அவ்விருவரது இணக்கம். முளை விதையையும் விதை முளையையும் அல்லவோ சார்ந்துள்ளன. அதுபோலத்தான் பக்தி சிவபரம்பொருளையும் சிவபரம்பொருள் பக்தியையும் சார்ந்துள்ளன. ஜீவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிட்டுவது சிவனது திரு அருளாலேயே. ஜீவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிட்டுவது சிவனது திரு அருளாலேயே. அனைத்து சாதனங்களின் முடிவில் கிடைப்பதும் சிவன் அருளே. அனைத்து சாதனங்களின் முடிவில் கிடைப்பதும் சிவன் அருளே. உள்ள தூய்மை அதாவது உள்ள தெளிவிற்கு சாதனம் தர்மம். அந்த தர்மத்தின் சொரூபமான தன்மையை விளக்குவது வேதம். வேதம் ஓதுதலால் முதலில் புண்ணிய பாவங்களில் ஒரு சமநிலை வருகிறது. அதனால் உள்ளம் தூய்மை பெறுகிறது. உள்ள தூய்மையால் தர்மம் வளர்கிறது. இதனால் ஜீவனான பசுக்களின் பாவங்கள் அழிகிறது. இவ்வாறு பாவமகன்ற ஜீவனுக்கு பற்பல பிறவிகளில் செய்த நற்பழக்கத்தால் பரமனின் உண்மை நிலையை பற்றி அறிவு தோன்றுகிறது. பின் அது பக்தியை தோற்றுவிக்கிறது. இந்த பக்தியின் தாரதமியத்திற்கு ஏற்ப அதாவது ஏற்றத்தாழ்விற்கு ஏற்ப இவரிடம் பக்தி ஏற்படுகிறது. பக்தியினால் உலகியல் கர்மங்கள் விடுபடுகின்றன. கர்மங்களை விடுதல் என்பது அதனால் பெறப்படும் பயன்களை துறப்பது என்பதாகுமே அன்றி செய்ய வேண்டிய கர்மங்களையே கைவிடுதல் என்பதன்று. இதனால் பெறப்படுவது யாதனில் செய்கின்ற கர்மங்களின் பயனை துறத்ததால் சிவத்தொண்டின் மங்களமான ஈடுபாடு வருகிறது. பக்தியினால் உலகியல் கர்மங்கள் விடுபடுகின்றன. கர்மங்களை விடுதல் என்பது அதனால் பெறப்படும் பயன்களை துறப்பது என்பதே ஆகுமே அன்றி செய்ய வேண்டிய கர்மங்களையே கைவிடுதல் என்பது அன்று. இதனால் பெறப்படுவது யாதனில் செய்கின்ற கர்மங்களின் பயனை துறத்தலால் சிவத்துண்டில் மங்களமான ஈடுபாடு வருகிறது. ஆகவே சிவ பரம்பொருளின் இன்னருள் பெற சிறந்த வழி, நீங்கள் அனைவரும் உங்கள் பெண்டிர் மக்களுடனும் நீங்கள் போற்றி வரும் அக்னியுடனும் மன தூய்மை சொல் தூய்மை கொண்டு சிவ பரம்பொருளையே தியானம் செய்யுங்கள். அவரை துதிப்பதிலேயே மனத்தை செலுத்துங்கள். ஆகவே சிவ பரம்பொருளின் இன்னருள் பெற சிறந்த வழி, நீங்கள் அனைவரும் உங்கள் பெண்டிர் மக்களுடனும் நீங்கள் போற்றி வரும் அக்னியுடனும் மன தூய்மை சொல் தூய்மை கொண்டு சிவ பரம்பொருளையே தியானம் செய்யுங்கள். அவரை துதிப்பதிலேயே மனதை செலுத்துங்கள். தினப்படியான செயல்களை செய்யும் போது கூட மனம் அவரிடமே லகித்திருக்க வேண்டும். 1000 வருடம் செய்யக்கூடிய தீர்க்க சத்திரம் என்னும் வேள்வியை தொடங்கி முறைப்படி அதனை முடித்திருங்கள். வேள்வியின் முடிவில் மந்திரங்களின் திறனால் வாயுதேவர் அங்கு வருவார். அவரே உங்களது உயர்ந்த நலன்கான வழியையும் கூறுவார். அதன்பின் நீங்கள் புண்ணிய பூமியான வாராணசி அதாவது காசி கஷேத்திரத்திற்கு செல்லுங்கள். அங்குதான் ஸ்ரீ விஸ்வநாதர் அடியார்களுக்கு அருள் வழங்குவதற்கென்றே தன் மனையாளான பார்வதி பிராட்டியுடன் விளங்குகிறார். முனிவர்களே, அங்கு உங்களுக்காக வியந்து போற்றக்குரிய ஒன்று விளங்குகிறது. அங்கு சென்று அதை கண்டு கழித்து பின் இங்கு திரும்பி வாருங்கள். அப்பொழுது மோட்சத்திற்கான உபாயத்தை கூறுவேன். அந்த ஓர் உபாயத்தினால் ஒரே ஒரு பிறவியிலேயே நீங்கள் முக்தியை கையோடு பெறலாம். அந்த முக்தி தான் பல பல பிறவிகளின் பிறவி தளைகளை களைவது. இப்பொழுது நான் மனமும் கருத்தும் ஒன்றாக்கி ஒரு சக்கரத்தை அதாவது ஒரு வளையத்தை செய்துள்ளேன். இதை இங்கிருந்து உருட்டுவேன். இதனது ஆரக்கால்கள் எங்கு சென்று சிதறுமோ அதாவது முறியுமோ அவ்விடமே நீங்கள் தவம் செய்ய சிறந்த புண்ணிய பூமியாகும். இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் பகலமனை ஒத்த ஒளியுடைய அந்த மனத்தால் ஆக்கிய சக்கரத்தை சிவபரம்பருடைய தியானித்த வண்ணம் உருட்டினார். அங்கு வந்திருந்த அந்தணர்கள் பிரம்மனை வணங்கி சக்கரத்தை பின்தொடர்ந்தனர். அச்சக்கரமோ மலைகளும் இனிய ஊற்றுகளும் நிறைந்ததொரு வனத்தில் சென்று முறிந்தது. அதுவே நைமிசாரண்யம் என பெயர் பெற்றது. யட்சர்கள் கிண்ணரர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர் இங்கு வந்து வசிக்கலாயினர். முன்பொரு காலத்தில் உலகை படைத்த திருவுள்ளம் கொண்ட பிரம்மாவும் கார்கபத்யம் என்னும் அக்னியை உபாசிக்கும் பிரஜாபதியும் இங்குதான் வேள்வி செய்யத் தொடங்கினர். இங்குதான் சப்தசாஸ்திரமான வியாக்கரணம் அதாவது இலக்கணம், அர்த்தசாஸ்திரம் மற்றும் நியாயசாஸ்திரம் ஆகியவற்றை அறிந்த அறிஞர்களும் மகர்ஷிகளும் ஞானயோகம் கர்மயோகம் சக்தியோகமான செயலூக்கம் ஆகியன வாயிலாக சாஸ்திரங்களில் கூறியுள்ள நியதியை அதாவது ஒழுங்குமுறையை அனுஷ்டித்தார்கள். இங்குதான் வேதமறிந்த அறிஞர்கள் வேதங்களை புறக்கணிக்கும் நாத்திகர்களை தங்களது வாதத்திறமையால் தோல்வியுறச் செய்தனர். அது முதற்கொண்டு அங்கு வசிக்கும் மகரிஷிகளுக்கு அவ்விடம் தவம் செய்ய ஏற்றதாயிற்று. படிகம் போன்ற மலைகளின் என்றும் பெருகி வரும் அமுதம் போன்ற இனிய நீர் அருவிகளினால் அவ்வாரண்யமே மிகவும் அழகுரமெளிர்ந்தது. நல்ல இனிய பழமரங்கள் காய்த்து குலுங்கின. பிற உயிர்களை கொடுமை செய்யும் எந்த உயிரினமும் அங்கு இல்லை.